வேதத்தில் இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 காரியங்களை குறித்து பார்த்து, அதில் சொல்லப்பட்ட காரியம் என்ன என்ற காரியங்களை குறித்து பார்த்து நாங்கள் சுட்டித்து கடன் சொல்ல போறோம். யாத்ரா புத்தகம் 24 அதிகாரம் 15-16 வசனம். யாத்ரா புத்தகம் 24 அதிகாரம் 15-16 வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம்.
மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7 நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார்.
இங்கே மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு, ஒரு நாள் இல்ல, கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள், கர்த்தருடைய மகிமை சீனா மலையின் மேல் தங்கி இருந்தது. தங்கியிருந்த இரவு பகலாக எந்த நேரத்திலும் அது தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. மோசே 6 நாளும் ஜெப சமத்தில் விழுந்திருந்து ஜெபித்து 7 நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். அப்பழைய பாடலை பார்த்தால், மேகம் என்ற காரியங்களை குறித்து பார்த்தால், அதிகமான காரியங்களை குறித்து தேவனுடைய மோசையோடு பேசுறது, தேவன் மற்ற மக்களோடு பேசுற காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இதே பழைய பாடலில் இப்படி சொல்லப்பட்டிருந்தாலும், புதிய ஏற்பாட்டிலும் கூட இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17 அதிகாரம் 5 வசனம். மத்தேயு 17 அதிகாரம் 5 வசனம்.
அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று.
அவர் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இயேசுவை குறித்து பார்த்தால், ஆண்டவர் அங்கே மறுபோமாகி மோசே எலியாவோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூவரும் பேசிக் கொண்டிருக்கிறதை பேதுரு அங்கே பார்க்கிறார். பார்த்து சொல்றார், நாங்க இங்க இருப்பது எங்களுக்கு நலமா இருக்கும். என்னடா, உத்திரம் இல்ல, பாடுகள் இல்ல, நெருக்கங்கள் இல்ல, ஒன்றுமே இல்ல. இன்றைக்கு அனைத்து கிறிஸ்துவர்களுக்கு தான் விருப்பம். அதே போல பேதுரு மண்டைங்களே இதே காரியத்தான் சொன்ன. அப்போது சொல்லுகிறார், இதோ ஒரு ஒளி ஒரு மேகம் அவர்களில் நிழலிட்டது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பிதா அங்கே பேசுகிறார். இவருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அவே இன்னுமாய் அநேக இடங்களில் நாங்கள் பார்த்தால், புத்தகத்திலே பார்த்தால், 15 அதிகாரத்திலே எடுக்கத்தில் 15 அதிகாரத்திலே பார்த்தால், அங்கேயும் இந்த காரியங்களை குறித்து, 40 அதிகாரத்திலே பார்த்தால் இந்த மேகத்தை குறித்த காரியத்தை சொல்லப்பட்டது. ஆகவே தேவன் பேசுகிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம், அங்கே மூடுகிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கூட மேகத்திலிருந்து பிதா பேசுறதை நாங்கள் கேட்கிறோம். மேகம் அவரை மூடிட்டு அதிலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தம் அங்கே உண்டாயிற்று. இதே போல இந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்தில் இருந்து ஆண்டவர் வனாந்திரத்தின் வழியா தான் அழைத்து வந்தார். ஏனென்றால் மோசே அங்கே போய் கேட்கிறார், என் ஜனங்களை தேவனை ஆராதிக்க போகவிடு என்று கேட்கிறான். அப்படியா அவன் விடாமல் பணியில கடைப்பட்டி அநேக காரியங்கள் அங்கே நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவர் வனாந்திரத்துக்கு புறப்பட்ட நாளிலிருந்து அவருடைய பகலிலே மேக சம்பவம் வனாந்திரம். வனாந்திரம் என்று சொன்னால் ஒரே வெக்கியாக இருக்கும், சூரியன் ஒளி அதிகமாக இருக்கும், அவை மிருகஸ்தம்பமாய், அவர்களுக்கு நிழலாய் அங்கே போகிறது. இரவு சென்றால் ஒரே இருட்டு. அப்ப அந்த இருட்டிலே அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப அவர்களுக்கு அது என்னவா இருக்கிறது? அதே மேகம் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே அதுல வசனம் சொல்லப்படுறது, பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், ஜனங்களிலிருந்து விலகி போகவே இல்லை. அந்த நாங்க ஆரம்பத்திலே பார்த்த வசனத்தின்படி அந்த மலையிலே அப்படியே இருந்தது போல, ஆறு நாள் தொடர்ந்து இருந்தது போல, இவர்கள் 40 வருடங்கள், கொஞ்ச நாட்கள் இல்லை, 40 வருடங்கள் அவர்களை வழி நடத்தியது இந்த மேகம். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வாசஸ்தலத்திலிருந்து இந்த மேகம் மேலே எழும்பும் போதுதான் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்வார்கள், பிரியாணப்படுவார்கள். ஒருவர் ரெண்டு பேர் இல்ல, புருஷர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 600,000 பேர். பாருங்க, மேகஸ்தம்பம் அவ்வளவு பேரையும், ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு மட்டுமில்ல, நாங்க பார்த்தது மோசையை மாத்திரம், மலையை மட்டும்தான் மேகம் மூடிட்டு. இங்க பார்த்தா புதிய பாலத்தை இயேசுவை மாத்திரம்தான் மேகம் மூடிய ஒரு சத்தம் உண்டாயிட்டு. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்களை குறித்து பார்க்கும் போது 600,000 பேர் புருஷர்கள் மாத்திரம், ஸ்திரீகள் எல்லாரும் சேர்த்து எத்தனை பேர்? சிலர் சொல்றாங்க 20,000 பேர், சிலர் 13,000், 14,000 என்று சொல்றார். எத்தனை லட்சம் இருந்ததோ கத்தருக்கு தான் தெரியும். ஆனா அத்தனை மக்களையும் அந்த மேகம் என்ன செய்தது? இரவு முழுக்க அக்னி ஸ்தம்பமாய், பகல் முழுக்க மேகஸ்தம்பமாய் வழிநடத்தது மாத்திரமில்ல, அந்த மேகஸ்தம்பம் எழும்பும் போது அவர்களே சொல் பிரியாணப்படுறப்ப கிட்டத்தட்ட 600,000 பேரும் பிரியாணப்படுறா, எவ்வளவு கஷ்டமான கடினமான காரியங்கள் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கட்டி மூட்டை கட்டி தூக்கி கொண்டு எல்லாம் வனாந்திரம் ஆயிடும், அவர்கள் போக வேண்டும். அவர்கள் மக்கள் புறப்படுவார்கள். ஆனால் அது எழும்பும் வரைக்கும், மெகுத்தம் மெலும் எழும் வரைக்கும் இவர்கள் எதிர்நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார்கள். எதிர்நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பார்கள், மெகுத்தம்பத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இரவு என்று சொன்னால் அக்னி சம்பவம் பார்த்து யாரோ ஒருவர், இத்தர்களோ ஒருவர் பார்த்துக் கொண்டுதான் இருந்திருக்க வேண்டும். இல்லாட்டி 600,000 பேர் நித்திர கொண்டா என்ன நடக்கும்? அதுல 13,000 பேர் நித்திர கொண்டா என்ன நடக்கும்? மேகம் எழும்புற தெரியாம இருக்கும். அப்ப ஆறோ ஒருவர் அதை பார்த்து கொண்டுதான் இருந்திருக்க வேண்டும். அவர் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் எல்லாருடைய கண்களும், ஒருவருக்கு மட்டும் இல்ல, அந்த 600,000 மக்களுக்கும், 13,000 மக்களுக்கும், அல்ல 20,000 மக்களுக்கும், அவர்கள் கண்களுக்கு அது பிரதிச்சமாக பகலில் கர்த்தருடைய மேகம், இரவில் அக்னி வாசலத்தின் மேல் தங்கியிருந்தது. எப்படியான பாதுகாப்பு, எப்படியான ஒரு வழி நடத்த தேவனுடைய மேகம் அங்கே இருந்தது. கிட்டத்தட்ட இந்த இஸ்ரவேல் மக்களை குறித்து பார்த்தால், கிட்டத்தட்ட அவள் எழுத்திலே 430 வருடங்கள் அவள் அங்கே அடிமையாக இருந்தார்கள். ஆகவேதான் ஜனங்கள் படுற உபத்திரவங்கள் அதை தேவன் பார்த்ததுதான். அந்த ஆளோட்டிகள் மீத்தம் அவர்கள் படுற துன்பங்கள், அவள் இடுக்கிற சத்தத்தை தேவன் கேட்டார். கேட்டுதான் மோசே தேவன் அங்கே அழைக்கிறார். அழைத்து எங்கே கொண்டு போகிறார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு, நலமும் விசாலமான, பாருங்க, பாலோடுகிற தேசம், தேனோடுகிற தேசம், நலமான தேசம், அதே இதுல விசாலமான தேசம். யோசுவா வாக்குல நீங்க பிறந்தீங்களோ அவன் பிரிச்சு கொடுக்கறதுக்கு எப்படி காரியங்களை செய்தான், ஒவ்வொரு கோத்திரத்துக்கா அவன் பிரிச்சு கொடுக்கிறான் ஒவ்வொரு இடத்தை. அவன் விசாலமான நலமான இடத்துக்கு தேவன் மேகஸ்தம்பம் மூலம், அக்னி ஸ்தம்பம் மூலம் அவர்களை கொண்டு போய் சேர்க்க இறங்கினார். ஆகவேதான் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களை போகவிடாமல் பார்வோன் கடினப்படுத்தின போது 10 வாதைகள் அவனுக்கு நடந்தது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கோ 10 அற்புதங்கள் நடந்தது. பார்வோன் சேனை வருகிறது, இவர்கள் பிரயாணப்பட்ட எல்லாம் வெளிக்கிட்டு போய் வந்து வந்து வரும்போது பின்னுக்கு பார்க்க பார்வோன் சேனை வருது, முன்னுக்கு பார்த்தா சுவந்த சமுத்திரம், ஒரு இடமும் போக வழி இல்லை. ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போதுதான் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லும்போது, மோசே உன் கையில் இருக்கிற கோல் நிட்டு என்று சொல்லும்போது சிவந்த சமுத்திரம் பிளக்கிறார். முதல் தேவனுடைய அற்புதங்கள், அங்க பத்து அற்புத அற்புதங்களை கண்டு வந்த மக்கள், இங்க சமுத்திரம் பிளக்கிறது. அது வர்ற வழியிலே மேகத்தம் தான் அவர்களை வழி நடத்தி வந்திருக்கு. அப்ப சிவந்த சமுத்திரம் பிளக்கும் போது என்ன நடக்கிறது? எல்லாரும் கால்நடையாக நடந்து போறாள். கிட்டத்தட்ட 12, 18, 20 லட்சம் மக்கள் நடந்து ஒரு கடல் வழியா பிரயாணப்பட்டு போறோம்டா. இத்தனை சாமான்களை தூக்கிக்கொண்டு நடந்து வந்திருக்க வேண்டும். அவருடைய நகைகள், அவருடைய ஆடுகள், அவருடைய மாடுகள், அவருடைய பொண்ணுகள் எல்லாவற்றையும் வேண்டிக் கொண்டு வருகிறார். எல்லாவற்றையும் காவி கொண்டு வரும்போது என்ன நடக்குது? பார்வன் சைனியம் பார்க்குது, அதே சமுத்திரத்தின் வழியாய் அவர்கள் வருகிறார்கள். வரும்போது அந்த மேகம் என்ன செய்யுது என்று சொன்னால், வேதவசனத்திலே பாருங்கள், யாத்ராமத்தில் 14 அதிகாரத்திலே பார்த்தால், இந்த மேகஸ்தம் என்ன செய்கிறது? பின்னிட்டு இவ்வளவு நேரம் மேகஸ்தம் அவர்களை வழிநடத்தி வந்தது, இப்ப என்ன செய்யறது? மேகஸ்தம் பின்னிட்டு வந்தது. பின்னிட்டு வந்து இந்த பார்வோன் படையும் இஸ்ரவேல் மக்களுக்கு வராதபடி அவருக்கு தடையாய் நின்றது. தடையா நிற்கும் போது அவருக்கு காருள்ளாயிருந்தது, புகக்காடாயிருந்தது, காருள்ளாயிருந்தது. யாருக்கு? எழுச்சி இருக்கு. இஸ்ரவேல் மக்களுக்கு அது பாதுகாப்பாயிருந்தார். அவ மேகம் என்ன செய்யணும் சொன்னால், எங்களுக்கு பாதுகாப்பாயிருக்கிறார். ஆகவே இப்படியான மேகம் வழியாத்தான் நாங்களும் இன்றைக்கு நடக்க வேண்டும். இன்றைக்கு பரிசுத்தாவியின் நிரந்தரமாய் பூமியிலே இருக்கிறார். ஆகவே அப்படியானால் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலையும் எதிரையும் அந்த மேகத்தையே தேவனையே நோக்கி பார்க்க வேண்டியிருந்தது. எந்த காரியத்துக்கும் எல்லாவற்றுக்கும் அவர் தேவனை மட்டும்தான் நோக்கி பார்க்க வேண்டும். மிகசம்பம் எழுப்பினா போக வேண்டும், அது நின்றால் அப்படியே இருக்க வேண்டும். பாருங்க, அவரோட நம்பிக்கை எல்லாம் எங்கே இருந்தது? தேவனை நோக்கியே இருந்தது. ஆகவே இன்றைக்கு எங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? எங்கள் விசுவாசம் என்ன எப்படி உள்ளது? வனாந்திரத்திலே உணவு மண்ணா கொட்டப்பட வேண்டும், தண்ணீர் வேண்டும், வனாந்திரம் கண்மலையை பிளக்க வேண்டும், மாறாவி நீரை தேனாக மாற்ற வேண்டும். எந்த வித வருத்தமும் வரை இல்லை அவளுக்கு. எந்த வித டாக்டரோ ஒன்றுமே இல்லை, டிஸ்பென்சரியிலோ அப்போதைக்கரியோ ஒன்றுமே இல்லை, குடுப்பு கடையிலும் இல்லை, செருப்பு கடையும் இல்லை. வளர வளர என்ன வளர்ந்திருக்கும்? செருப்பும் வளர்ந்திருக்கும், குடுப்பும் வளர்ந்திருக்கும். 40 வருடம் அப்பா, சும்மா கொஞ்சம் லஞ்சம் இல்ல. 40 வருடங்கள், 40 வருடத்துக்காக இத்திலிருந்து உடுப்பு கொண்டு வந்திருக்க முடியுமா? கொண்டு வந்திருக்க முடியாது. 5 அல்லது 6 மாதத்துக்கான உடையை கொண்டு வந்திருக்க முடியாது. அவருக்கு எல்லாம் மட்டும்தான், எல்லாவற்றுக்கும் அவர்கள் தேவனையே நோக்கி இருந்தார்கள். நாம் இன்று எப்படி? பணத்தை, பொன்னை, வீடு அல்லது கணவன் அல்லது மனைவி அல்லது பிள்ளைகள், எதில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? 2 தோணியிலே கால் வைத்தது போல் அரவாசி தேவன், அரவாசி உலகம். வேதத்திலே சொல்லப்படுறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னுமா எந்த 2 புத்தகத்திலே வாசித்து பார்த்தால், 9 அதிகாரத்திலே வாசித்து பார்த்தால், அது வாசிக்கிறதுல 15, 16, 17 வசனம், 22 வசனத்திலே வாசித்து பார்த்தால், அங்கே இருக்கிறது, இப்படி நித்தமும் ஒவ்வொரு நாளும் என்னது? மேகம் இருந்தது. ஆனால் அந்த மேகம் தங்கி இருக்கிறது சில ரெண்டு நாளா இருக்கலாம், சில ஒரு மாதமா இருக்கலாம், சில ஒரு வருஷமா இருக்கலாம். அதே வேதத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு நெடுநாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எத்தனை நாட்கள் செல்லுமோ அதையே எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். ஆக நம் தேவன் என் தேவைகளை சந்திக்கிற தேவன் யெகோவா ஜீவே. அந்த இஸ்ரவேல் மக்களுடைய தேவைகளை சந்தித்து வனாந்திரத்திலே சந்தித்த தேவன் இன்றும் சந்திப்பார். ஆனால் எங்கள் நம்பிக்கை எங்கே? உலகத்திலே இருக்கிறார், வேலையில இருக்கிறார், நாங்கள் கட்டின வீடுகளில் இருக்கிறார், அதில் கணவரில் நம்பிக்கை வைத்திருக்கார், சில மனைவியில நம்பிக்கை வைத்திருக்கார், சில பிள்ளைகளை நம்பிக்கை வைத்திருக்கிறார். தேவைதான். மனைவியை கணவன் நம்பத்தான் வேண்டும், மனைவி கணவனை நம்பத்தான் வேண்டும், பிள்ளைகளை நாங்கள் நம்பத்தான் வேண்டும். ஆனால் இவை எல்லாவற்றிலும் பார்க்க முதலாவது அவர் தேவனை பார்த்தார். அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் தேவனை நோக்கி இருந்தது. அவை எங்கள் நோக்கமும் அப்படியா தான் இருக்க வேண்டியது அவசியம். அல்லது பேருவோ போல ஆண்டவரே இங்க ஒரு கூடாரத்தை போட்டு நாங்க இங்கே உபத்திரவம் வேண்டாம் என்று இருக்க குறிக்கிறதில்ல. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகவே உங்களுக்கு ஜெயகிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்தாவியானவரை தந்திருக்கிறார், ஜெயங்குள்ளவர்களாய் நாங்கள் மாற்ற முடியும். இப்படியாய் இந்த மேகத்தை குறித்து இன்னொரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எல்லாருக்கும் தெரிந்த காரியம். அது எடுக்கத்தக்க ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 8:10-11 சென்று நாளாகமும் 5:13-14 பார்த்தால் மேகம் நிரப்பிட்டு ஆலயத்தை, அடுத்த வசனம் சொல்லிருப்பாங்க மேகம் நிரப்பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா 4 பார்த்தா அது மேகத்தினால் நிறையப்பட்டது, நிரம்பிச்சு என்று சொல்லுகிறது. ஆகவே இப்படியான காரியம் எங்கள் வாழ்க்கையிலே நிரம்புறது காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வேண்டும். நாம் பாவத்தை மேற்கொண்டு எதிர்த்து வாழ வேண்டும் என்று சொன்னா இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவற்றை நிரம்புதல் நிரப்புதல் ஒவ்வொரு நாளும் சினந்தோறும் நித்தமும் எந்த நேரமும் எங்களுக்கு வேண்டும். அது இல்லாவிட்டால் நாங்கள் தோற்று போக முடியும், இல்ல பாவத்துக்கு நாங்கள் சாய்ந்து போக முடியும். இன்னொரு இடத்திலே இந்த மேகத்தை குறித்து ஒரு தீர்க்கதரிசியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க எடுத்துக்கணும் 1 ராஜாக்கள் புத்தகம் 18 கடைசி வசனங்களே அது சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசியை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 41-46 வரையும் பார்த்தால் அங்கு ஒரு சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. அங்கே ஆகாப் ராஜாக்கு எலியா கட்டளையிட்டால் மழை பெய்யாது, பஞ்சம் நெருக்கம், அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் காரியங்கள் எப்படி ஆண்டவர் போசிக்கிறார், என்ன நடக்குது, பிற விதவி மூலம் சொருக்க விசவை தேவன் ஆசிர்வதிக்கிற காரியங்கள் நடக்கிறது. பிறகு வந்து இந்த ஆகாப்புக்கு முன்னாலதான் எலியா வந்து சொல்லுகிறான். இந்த பின்பு எலியா ஆகாவை நோக்கி நீ போம் போஜனம் பண்ணும், பெருமலையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. யாருக்கு மட்டும் கேட்குது? எலியாவுக்கு மட்டும்தான் கேட்குது, வேற ஒருவருக்கும் கேட்கப்படையில, ஆகாப் ராஜாவும் கேட்கப்படையில, இவருக்கு மட்டும்தான் கேட்கப்படுது. தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறான். மழை பெய்யாதுன்னு சொன்னால் பெய்யாது, மழை பெய்யணும் சொன்னால் பெய்யும். அப்படியான காரியம் நடக்கும்போது இவர் காரியத்தை சொல்லும் போது போஜனம் பண்ணும்படி அவர் ஆயத்தப்படுத்தி போகும்படி அவர் சொல்லுகிறார். அவன் ஆகா பின்ன செய்யறான், சொற்படி அவன் போஜனம் பண்ண போகிறான். எலியா கர்மேல் பர்வதத்தில் சிகரத்தின் மேல் ஏறி தரை மட்டும் பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட. இப்படி அவன் சிவசோமத்தில் எழுந்திருக்கிறான், முழங்கால் விதண்டு முகம் முழங்காலப்பட முழுவதுமாய் சிவசமத்தில் நின்று தன் வேலைக்காரனை நோக்கி பார்த்து கேட்கிறான், போய் பார் சமுத்திரத்தை பார், அங்க மேகம் தெரியுதான். அவன் சொல்லுகிறான், போய் வந்து பார்த்துட்டு இல்ல உடனே சொல்லுகிறான், இன்னும் ஏழு தரம் போய் பாரு. அப்ப அந்த வேலைக்காரன் எலியா சொன்னபடி ஏழு தரம் பார்க்காம இருந்தா என்ன நடந்திருக்கும்? அற்புதம் நடந்திருக்கா? இன்றைக்கு நாம அப்படித்தான், எங்களை வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும், ஆச்சரியமாக நடைபெற வேண்டும் என்றால் நான் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிஞ்சு அவற்ற வார்த்தையின்படி நாங்கள் நடக்காமல் எங்கள் வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்யவே முடியாது. அவர் கையை கட்டி கொண்டு நிற்க வேண்டும். வேலைக்காரன் சொல்லும் போது அவன் சொல்லுவான், வேலைக்காரன் போறான், முதல் தரம் போறான் இல்ல, இரண்டாம் தரம் போறான் இல்ல, மூன்றாம் தரம் போறான் ஒன்றுமே இல்ல, நாலாம் தரம் போறார் ஒன்றும் இல்ல, அஞ்சாம் தரம் ஒன்றும் இல்ல, ஆறாம் தரம், ஏழாம் தரம் போய் பார்த்துட்டு வந்தா சொல்றான், கையளவு மேகம். இப்ப உங்களோட கையெடுங்க, உங்களோட கையெடுங்க, உள்ளங்கையளவு, அது நம்ம சொல்லப்பட்டிருக்கு வசனம், உள்ளங்கையளவு மேகம். பாருங்க எந்த அளவு மேகம், இந்த பெரிய வானத்துல சமுத்திரத்துல இந்த உள்ளங்கையளவு மேகம் தான் காணப்படுது. அவன் வந்து சொல்லுகிறான், உள்ளங் கையளவு மேகம் காணப்படுகிறது. அந்த உள்ளங்கை அளவு மேகம்தான் பெருமலையை சொரிந்தது, பெருமேகமாய் வந்தது. ஆகவே அந்த ஆவியானவற்ற அபிஷேகம், அந்த மேகத்தின் அபிஷேகம் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வேண்டும். அபிஷேகம் இல்லாவிட்டால் நாம் பரிசுத்தமாய் வாழவும் முடியாது, பாவத்தை மேற்கொண்டு வாழவும் முடியாது. ஆகவே அதே நேரத்திலே தேவன் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடந்தால் நிச்சயமாய் தேவன் எங்களை நிரப்புவார். ஆகவே முதலாவது நாங்கள் பார்த்த காரியம், மேகம் இஸ்ரவேல் மக்கள் எப்படி நடத்தி வந்தது, என்ன காரியம் நடந்தது. ஆனால் அதே மேகம் என்றைக்கும் வேணும். இயேசு கிறிஸ்துக்கு மேலே மேகமிட்டு ஒரு சத்தம் பேசியதென்றால் அந்த பரிசுத்தாவியானவற்ற அபிஷேகம் எங்கள் வாழ்க்கையிலே வேண்டும். ஆலயத்தை நிரப்பிட்டு ஆலயத்தை மூடிட்டு சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டம் பண்ணும்போது அங்கு ஆசாரியர்கள் நின்று ஊழியம் செய்யாதபடி மேகம் அவ்வளவு நிறைவாயிருந்த அபிஷேகம் வல்லமை. சரி, இரண்டாவது காரியம் வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்க போறோம், கலாத்தியர்கள் நிருபம் ஐந்தாம் அதிகாரம். கலாத்தியர்கள் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம்.
கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும்.
ஐந்தாம் அதிகாரம் ஆறாம், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்று முதலாவது அன்பினால் கிரியை செய்கிற, சாரி நாலு ஆறு நினைக்கிறேன், நாலு ஆறு, மேலும் நீங்கள்,
மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால்.
நீங்கள் யாரு? புத்திரர், புத்திரிகள். எப்படி புத்திரராணிகள்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களோட பாவங்கள் சாபங்கள் கழுவி நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? புத்திரர் ஆணிகள். சரி வாசிங்க,
நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்.
என்ன அனுப்பினார்? பரிசுத்த ஆவியனை உங்கள் இருதயங்களே அனுப்பினார். அப்ப உங்க இருதயம் என்ன? பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவனுடைய ஆசாரிப்பு கூட அங்க ஆலயம் சாலமான் காலை என்று போது அங்கு நிறைந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நீங்களே தேவனுடைய ஆலயம். இதுல சொல்லப்பட்டது பரிசுத்தாவியானவர் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களே அனுப்பினார். முடிந்திருக்கு, அனுப்பினார். உங்க என்னைக்கு ரசிக்கப்பட்டீங்களோ அன்றையிலிருந்து நீங்கள் தேவன் உங்கள் இதுங்க. அப்ப நீங்கள் என்ன? தேவனுடைய ஆலயம். அப்ப விசுவாசிகளுடைய இருதயம், இந்த சரீரம், எங்கள் ஆத்மா தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. என்னன்னு சொன்னால், நீ எடுக்கத்தில் ஒன்று குறைஞ்சர் 6:19 பார்த்தால் அங்க ஒரு காரியத்தை குறித்தது, விசுவாசிகளுடைய சரீரம் ஆவியானுடைய ஆலயம், நீங்கள் உங்களுடைய அல்ல என்றை அறியீர்களா? ஒரு கேள்விக்குறியெல்லாம் மடித்திருக்க அந்த வசனம். அப்ப நீங்கள் இன்னொருத்தில் சொல்லப்பட்டது, உங்களை கெடுத்தால் ஆலயத்தை கெடுப்பேன். ஆறு கெடுப்பார், ஆண்டு கெடுப்பார். ஏண்டா, அவர் தன்னுடைய குமாரன் மூலம் பரிசுத்தாமனையிலே எங்களுடைய இதயத்திலே அனுப்பியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால், நீங்கள் அதன்படி நடக்காவிட்டால், செய்யாவிட்டால் என்ன செய்வார்? ஆலயத்தை கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன். என்னன்னு சொன்னால், சவுளை பாருங்க. சவுளை 6 ராஜா வேணுமன் சொல்லி 6 அபிஷேகித்தது. தேவன் தான் அபிஷேகித்தவர். அவன் கீழ்படியாத போது பொல்லாத ஆவியார் அனுப்பினர். பிறகு அவரை விடுவிக்க 6 போனது. தேவனா அபிஷேகம் போக வேண்டியது. 6 அது தொடர்ந்து அவர் விடுதலை, ஃபுல்லா விடுதலை. அவன் கிணறத்தை எடுத்து வாசிக்கும் போது மட்டும் அவன் 6 அடைந்திருந்தான் என்று சொல்லப்படும். அப்ப நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம் என்று கலாத்தியில் பார்த்தோம். ஆகவே அது மாத்திரமில்ல, நாம் கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் நாம் தேவனை மயன்படுத்த வேண்டும். எந்த நாளும், எவ்வளையிலும், ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை மயன்படுத்த வேண்டும். ஆகவே 1 Corinthians 3:16 சொல்கிற, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியீர்களா? அதுவே ஒரு கேள்விக்குறிதான். அதேத்திலே எபேசியர் 2:22 பார்த்தால், அவர்களை நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசலமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய ஆலயமாய் என்ன செய்யப்படுகிறீர்கள்? நீங்க கட்டப்பட்டு வருகிறீர்கள். வெளிப்படுத்தல் 21:3 சொல்லப்படுகிறது, தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அவருடைய ஆலயமாய் நாங்கள் இருந்தால் தேவன் என்ன செய்வார்? அவளோடு இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். நித்திய காலமான தேவனுடைய வாசஸ்தலம் எது? எங்கள் இருதயம், எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரம். எப்படியானது? நித்திய காலமாய் தேவன் கண்டும் வாசஸ்தலமாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமில்ல, சங்கீதத்தில் எடுத்து நான் அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் பார்த்தேன். பார்க்கும்போது எல்லா சங்கீதங்களையும் நாங்கள் எடுத்து பார்க்க இயலாது. ஒரு 27:4 ஆழ்ந்த சிந்தனை செய்யும் இடம், ஆழ்ந்த சிந்தனை செய்யும் இடம். அது மாத்திரமில்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நான் நாடுவேன் சாபித்து சொல்லுகிறேன். இனிமா 36:8 தேவனுடைய ஆழம் சம்பூரணத்தால் திருப்தி ஆகிறது. சம்பூரணத்தால் திருப்தி ஆகிறது. இனிமா கர்த்தரை துதிக்கும் இடம், அதான் வேதம் சொல்றது, முழு இதயத்தோடும், முழு பிள்ளத்தோடும், ஆவியோடும், உண்மையோடும் நாம் தேவனை தொழுதுகள வேண்டும். அது துதிக்கிற இடம். அது மாத்திரமே, எல்லா இதயங்களும் இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே நாங்கள் எல்லாரும் வந்திருந்து, அல்ல வீட்டு குடும்பம்டா அந்தந்த இடத்துல இருக்க வந்திருந்து தேவனை ஆராதி துதிக்கிறோம். அது என்ன இடம்? எல்லாரும் ஒன்றாக ஐக்கியப்படும் இடம். அது மட்டும் இடத்துல சங்கீதத்தில் சொல்லப்படுது, தேவனுக்கு அது பலிகளை செலுத்தும் இடம், துதி பலிகளை செலுத்தும் இடமாயிருக்கிறது. ஆகவே தேவனுக்குள்ளாக செழித்தோங்கி வளரும் இடமாயிருக்காது. நாங்கள் ஒவ்வொருளும் சபைகளும் அது செழித்தோங்கி வளர்ற இடமாய் அது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்தமானது நித்திய நாளாய் நிலைத்திருக்கிற இடம். பரிசுத்தின் மேல் அவர் வாழ்ந்துள்ளவர், பரிசுத்தின் மேல் வைராக்கியம் உள்ள தேவன். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சொன்ன காரியங்களை குறித்து பார்த்தால் அவர் அதில் ஒரு மாற்றமே இல்லை. அவர் இருக்கிறவரா இருக்கிற தேவன் தான். அவர் பரிசுத்தமா தான் அந்த பூமியில வந்தார், பரிசுத்தமா தான் வாழ்ந்தார். காவியோடு மறித்தாலும் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து சேர்த்து மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா பாவியான என்னையும் உண்ணுங்களையும் தேடி வந்து ரட்சி தருகிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த இருதயம் நான் தேவனுக்கு சாட்சி பகர்ற இடம். அது மாதிரி எல்லாரையும் ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெருமிடமாய் இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய ஆலயம் போவோம் என்ற போது அங்க மகிழ்ச்சியா இருந்தது, மகிழ்ந்திருந்ததை என்று பார்க்கிறோம். அதிலே தேவனுடைய ஆலயத்திலே நன்மை உண்டாகும். ஆகவே கர்த்தருடைய ஆலயத்தை நன்மை உண்டாகும்னா மாத்திரமல்ல, அது கோபத்திற்கு தவிர்க்க முடியாது. எந்த காரியமும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் வர முடியாத, நெருங்க முடியாத, தவிர்க்கக்கூடிய இடம் எங்கள் ஆலயம். தேவனுடைய இருதயம், தேவனுடைய சரீரம், தேவனுடைய ஆத்மா. ஆகவே தேவனுடைய மகிமை எங்கள் நிறைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களை ஆலயமாய் நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். கொண்டு பேதுரு 5:10. கொண்டு பேதுரு 5:10.
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிப்பை அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக.
ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய என்னத்துக்கு? மகிமைக்கு. உங்களை என்னத்துக்கு அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்கு. அவர் வாசத்தில் தங்கும் இடம், அவரை ஆராதிக்கிற இடம், அவரை துதிக்கிற இடம், இப்படியெல்லாம் பார்த்தபோது கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை நமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர். எதுக்கு அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். கிருபை பெருந்தினவராய் தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடவனிக்கிற உங்களை என்ன செய்கிறார்? சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். ஏனென்றால் தேவன் நாமம் மயப்பட வேண்டும். அவர் நித்திய மகிமைக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நித்திய மகிமைக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஏகவே எடுக்கிற 2 Timothy 2:10 தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக் கொள்கிறார்கள். பொறுமையில பன்மையில இருக்கு. நித்திய மகிமையோட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெற்றுக் கொள்கிறார்கள். பெற்றுக்கொண்ட மகிமையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது மட்டுமில்ல, மேகம் மாத்திரம் இல்ல, அது மாத்திர நான் நித்திய மகிமையாய் நான் தேவனுக்கு. கொலைசியர்களை பார்த்தால் 1:27 கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் அவர்களுக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் இருக்கிறார். அவ மகிமை நம்பிக்கையாய் எனக்குள் இருக்கிறார். அவ மகிமையான இடத்தை நான் கெடுக்கலாமா? கெடுத்தா என்ன செய்யும்? மகிமை போய்விடும். இன்றைக்கு அநேக செய்கிற காரியங்கள் தான். காஞ்சிக்கிழமை வந்தவுடன் ஓகே, மற்ற 6 நாளும் தன் இஷ்டம் போல, தன் விருப்பம் போல, தன்ட அறிவு நாள் இருதய சிந்தையில் இருதயத்தில் இருக்க சிந்தை தேவனுடைய சிந்தை. தங்கள் மாமிஷ எண்ணங்களால் நடக்கிறார், அநேக உலக காரியங்களுக்கு விட்டுக் கொடுக்கிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியாது, அதிசயங்களை செய்ய முடியாததுக்கு காரணம் இதுதான். நித்திய மகிமையை நாங்கள் இழந்து விடாமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே ரோமர்கள் எழுதின 5வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, தேவ மகிமை நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறார்கள். தேவனுடைய மகிமையின் நம்பிக்கையினாலே நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு அவர் சொல்கிறார், இனி வெளிப்படும் மகிமைக்கு நானும் நீங்களும் பங்காளிகள். யாருக்கு? கிறிஸ்துவோட பங்காளி. எதுக்கு? தேவனுடைய மகிமைக்கு நாங்கள் பங்காளிகள். அதே விதத்திலே கொலோசியர் 3வது அதிகாரத்திலே பார்த்தால் சொல்வது, நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். எதில் வெளிப்படுவீர்கள்? மகிமையிலே வெளிப்படுவீர்கள். மறித்தால் பிறகுலேந்து வெளிப்படுவீர்கள், உயிரோடு இருந்தால் ஒரு நடுப்படி மரமாடவி அவருடைய மகிமையிலே பிரவேசிப்போம். சத்தியம். அது மாத்திரமில்ல, ராஜா குப்பத்திலே கர்த்தருடைய மகிமை மேகம் என்ற காரியத்தை குறித்து பார்த்தோம். அதே இடத்துல தேவனுடைய மகிமை என்றுதான் சொல்ற, கர்த்தருடைய மகிமை காலயத்தை நிரூபித்து, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிச்சு என்று திருப்பி 2வது அதிகாரம் சொல்லப்பட்டது. சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமோன் நல்லூருக்கு ஆண்டவரிடத்தை கேட்டான், இந்த ஜனங்களை ஆளுவதற்கு தனக்கு ஞானத்தை தரும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல, சாலமோனே நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அவனை போல ஒருவன் உடுத்தல, அவனை போல ஒருவன் இருந்ததும் இல்லை. அவ்வளவு மகிமையான காரியங்கள். ஆரம்பத்தில் கிட்ட இல்லை, நான் ஒரு டிவி சேனல்ல பார்க்கும்போது அவருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஏற்படுற செலவுகளை பார்த்தா எவ்வளவு சொல்லுங்க பாபு, இன்றைய கணக்கில் 12 லட்சம் இந்திய ரூபாய் ஒரு நீர் சாப்பாடு. அவர் ஒவ்வொன்றா சென்ன, அவ்வளவு ஆடு, என்னென்ன மாடு, என்னென்ன கலமான், என்னென்ன அடிக்கப்படுகிறது, அவ்வளவுக்கும் விலை போட்டு கிட்டத்தட்ட அவர் சொல்லி கிட்டத்தட்ட 12 லட்சம். அதான் சொல்றார், அவனை போல ஒருவன் இருந்தது, அவனுக்கும் தேவன் என்ன, தெய்வ மகிமையை தேவன் கொடுத்தார். நீ கெகுலாத ஐஸ்வரத்தை மகிமையும் உனக்கு தருகிறேன். அவன் ஞானத்தை கேட்டார், அவனுக்கு பிரியமானதை கேட்டார், அவன் இதயத்துக்கு தேவனுக்கு ஏற்ற காரியத்தை கேட்டார், கொடுத்தார். அவன் பின்னுக்கு தேவனை விட்டு துருவம் இப்ப நான் தான், ஆனா தேவன் அவன் கேட்ட போது கொடுத்தார். கேட்காத காரியத்தையும் ஆண்டவர் கொடுத்தார், ஞானத்தையும் கொடுத்தார், ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார், மகிமையும் கொடுத்தார். அதே விதத்திலே 2வது அதிகாரத்திலே பார்த்தார், சாலமோன் ஆலயத்தை கட்டி அங்க ஜெபித்து எல்லா சர்வாங்க பணிகளை செலுத்தி ஜெபித்து முடிக்கிற போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆகவே ரோமர்கள் இந்த புத்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் பாருங்கள், ஒரு காரியத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 18வது வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம்.
ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன்.
அல்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அப்ப சொன்ன பவுல் எழுதும்போது, ரோமர்களுக்கு எழுதும்போது எண்ணுகிறேன், தேவனுடைய மகிமைக்கு இக்காலத்து பாடுகள் கொஞ்ச காலம் அங்கு நித்திய நித்தியமாய் நாங்கள் பிரவேசிக்கிற இடம், தேவனுடைய மகிமைக்கு செல்லுகிற இடம். ஒப்பிடத்தக்கவன் அல்ல. எதையும் நாங்கள் ஒப்பிட தேவனுடைய மகிமைக்கு நாங்கள் எதையும் ஒப்பிட முடியாது. அப்படியான மகிமை சொல்லப்பட்டது அதேத்திலே ஒன்று தீமத்தில் முதலாம் அதிகாரத்தில் நித்திய ஆனந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம். நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் நற்செய்தி. இதை செய்கிறோமா நாங்கள்? நான் மட்டும் பரலோகம் போனா சார் ஒருவர் ஒரு சாட்சியை சொன்னார். ஒருவரோடு ஒருவர் நான்கு வருடமா வேலை செய்து கொண்டிருந்தார். நான்கு வருடமா வேலை செய்து கொண்டிருக்கும் போது இவர் ரட்சிக்கப்பட்டவர். ஆண்டவரை ஞானஸ்தானம் எடுத்து தேவன் வார்த்தையை எடுத்து இந்த யூரோப் நாட்டு தான் நான் சொல்லுகிறேன். அவர் ரட்சிக்கப்பட்டு எல்லாம் மிதன்ற போது அவர் வேலை செய்கிற ஒருவர் இருந்தார். அவருக்கு நான்கு வருடமா அவரோட வேலை செய்கிறார். ஒரு நாளும் ஆண்டவரை பற்றி சொல்ல இல்லை, தான் ரட்சிக்கப்பட்டவர்னு சொல்ல இல்லை, நான் சேர்த்துக்கு போறோன்னு சொல்ல இல்லை. ஆனால் யாரும் ஒருவர் அவருக்கு சத்தியம் சொல்லி அவர் இவரொரு சேர்ச்சிக்கு போயிட்டார். போயிட்டு வந்த உடனே அவர் சொன்னார், நான் இப்படி ஒரு சேர்ச்சிக்கு போனேன், ஆலயத்துக்கு போனேன், நன்றா இருந்தது, நான் ஆண்டவரை சுந்தரக்கரை ஏற்றுக்கொண்டேன் சொன்னேன். அப்ப அதிக சொன்னார், நானும் நாலு வருஷமா போறேன். அப்ப பக்கத்தில் உள்ள கேட்டார், அவர் கேட்டாராம், அப்ப நீ எத்தனை நாள் சொல்ல இல்லை எனக்கு, கடையில மறைச்சிருந்தா கத்தப்பள்ளி யாருக்கு? மகிமையான சுவிசேஷம் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது. ஆகவே அதை நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட நாம் பெற்றுக்கொள்ளும்படி, நித்திய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். இன்னுமா பேதுருளை பார்த்தால் கிறிஸ்துவனா இருப்பதனால் பாடுபட்டால் மகிமை படுத்த கடவன். பாடுபடாட்டி என்ன சொல்ல? மகிமை இல்லை. பாடுபட்டா மகிமை உண்டு. தேவனுக்கா பாடுபட்டா? உங்களுக்கா இல்ல, தேவனுக்கா பாடுபட்டால் மகிமை காண்பீர்கள். இன்னுமாய் பேதுரு எழுதும் போது சொல்லுகிறார், நான் இவை எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தபடியே செய்வீர்களா? அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று அங்கு முடிவடை. சதா காலங்களும் நித்திய காலமும் தேவனுக்கே மகிமை உண்டாக வேண்டும். ஆகவே உன் மூலம் என் மூலம் தேவநாமம் எங்க போதும் மயப்பட வேண்டும். ஆகவே வெளிப்படுத்தல் காரியத்தை சொல்லும் போது நம்மிடத்தில் அன்பு கொண்டு நமது இரக்கத்தினாலே தம்முடைய பாவங்களற தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரலும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆகவே என் மூலம் உங்கள் மூலம் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். என்றால் நித்திய மகிமைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர். ஆகவே மேகம் வேதத்திலே பார்த்தாலும் எபிரேயர் நிருபத்தில் பார்த்தால் சொல்லப்பட்டது, இத்தனை திரளான மேகம் போன்ற சாட்சிகள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்குன்னு சொல்லி அங்க அநேக பட்டியலை கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை சாட்சிகள் இருக்கு! அந்த மேகமாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமை நித்திய மகிமை நாங்கள் பெருவளாய் இருக்க வேண்டும். நான்காவது கடத்து காரியமாக ஒரு காரியத்தை குறித்து பார்த்து நாங்கள் சொல்ல போகிறோம். நான் எடுத்துக்கொண்ட காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்று சொன்னால் அது ஆவியானவற்றை காலம் அல்லது சபையின் காலம் அல்லது அப்போஸ்தலரின் காலங்கள் என்று கூறலாம். 120 பேர் அங்க கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபையின் பிறப்பு அத்துடன் அதன் அதி வேகமான பரம்புதல். 3000 பேர், 5000 பேர் திரளான அவர்கள், அநேகர் திரளானவர்கள் சீஷரானெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனால் நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள், காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புரத ராஜ்யர்களுக்கும் அங்கு ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய திட்டத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது.
அங்கு கோர்நெல்லி மூலம் பேதுருக்கு மூலம் அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, சபை எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்தும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதிகள் கடைபிடிக்க வேண்டிய உபதேசங்களை பற்றியும் அங்கு சொல்லப்படுது. சபையின் பிரச்சனைகளை குறித்தும், சபையின் பிரச்சனை எவை என்ற காரியத்தை குறித்தும் அங்கு சொல்லப்பட்டது. ஊழியர்கள், மூப்பர்கள், ஆதி சபை நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்தும், நிர்வாகத்தை குறித்து அங்கு சொல்லப்படுது. பரிசுத்த வான்களின் பாடு, அதனால் உண்டாகும் பலன், பலன் போன்ற அடிப்படை காரியங்களை நமக்கு உண்மையாகவும் உறுதியாகவும் சொல்வது இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளே. இந்த புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்த்தால் நான்கு சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், நான்கு சுவிசேஷங்களை நீங்க வாசித்து பார்த்தால் அவை அனைத்தும் கடைசியில முடிகிற அதிகாரத்தில் பார்த்தால் ஆமீன் என்றுதான் முடிகிறது. ஆமீன் என்றால் முடிகிறது. இந்த ஆராதனை முடிக்க ஆமீன் தான் சொல்லுகிறோம் இல்லையா? ஆனால் அதே போல ரோமர்களின் நிருபம், ஒன்று குறிந்தியர், ரெண்டு குறிந்தியர் ஆகிய பவுலின் நிருபங்களை வாசித்து பாருங்கள். அவைகளும் ஆமீன் என்று வார்த்தைகளோடு, ஆமீன் என்ற வார்த்தையுடன் தான் அங்கே முடிவடைகின்றது. ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கைகள் அப்படி முடிவு பெறவில்லை. எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போஸ்தலர் 28 அதிகாரம் கடைசி வசனம், 31 வசனம்
மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான்.
இது தான் நிகழ்காலம் முடிவெற்றிருக்கா? நிகழ்காலமா எதிர்காலமா என்னது?
நிகழ்காலம்,
இப்ப நடந்துட்டு இருக்க. அப்ப அது என்ன செய்யறது?
தொடருகிறது.
மற்றவர் போல அது முடிவு பெறல. என்ற வார்த்தையுடன் ஆமீன் என்ற வார்த்தை இல்லாமல் முடிவடைகிறது. ஆகவே அப்போஸ்தலர் 2 இறங்கின பரிசுத்த ஆவியானவர் தமது கிரியைகளை நிறுத்தி விடாமல் பெந்தெகோஸ்தே அன்று உதயமான திருச்சபை தனது செயல்களை முடித்துக் கொள்ளாமல் இன்றும் தொடர்ந்து கர்த்தரின் வருகை வரை இருக்கும் என்பதை சொல்லாமல் வெளிப்படுத்து என்று அர்த்தம். இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை இன்னும் நான் கொஞ்சம் பார்த்தேன். அது எத்தனை நாடுகளை குறித்து சொல்லப்பட்ட சொல்லுங்க பாப்போம். ஆரா கிட்டத்தட்ட அப்போஸ்தல நடவடிக்கையிலே எத்தனை நாடுகளை குறித்து சொல்லப்பட்டது? கிட்டத்தட்ட 32 நாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கூட இருக்கலாம், குறைஞ்சது 32 நாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 54 பட்டணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மத்தியதரை கடையில் உள்ள 9 தீவுகளை குறித்து சொல்லப்பட்டது. அது மாத்திரமல்ல, 95 நபர்களை குறித்து ஆதாரபூர்வமான அரிய தகவலை இதிலே அடங்கியிருக்கிறது. ஆகவே அங்கு பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது பிதாவின், லூக்கா எழுதினால் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். மரியாளும் சேர்ந்து, சீஷர்களும் சேர்ந்து, அவரோட கூட 120 பேர் அங்கே சேர்ந்து இருந்த போதுதான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டார். இந்த 12 சீடர்களை பார்த்து போன முறை பாஸ்டர் சொன்ன 12 சீடர்களை குறித்து பார்த்தா ஆச்சரியமா இருந்தது. அந்த 12 சீடர்களும் ஒன்றுவர் என்ன செய்யணும்? நான் பெரியவனா? ஆண்டவர் கேட்கிறேன், இடையில நான் வரைக்கும் நீங்க என்னத்தை குறித்து தர்க்கிச்சீங்க? ஆண்டவருக்கு தெரியும், அவரது வாய்த்த சொல்லலே. இவனா? நீ பெரியவனா? இவன் சொல்வான், நான் அவருட மார்பிலே சார்ந்திருக்கேன், நான் தான் பெரியவன். பேதுரு சொல்லி போடுவான், இல்ல நான் தான் பெரியவன். இப்படியானவர்கள் இன்னொருத்தில் அவர் சொல்றாரு, அக்கினி இறக்கி இவரை அழைத்து விடும். ஆண்டவருக்கு சொல்லுகிறார், அக்கினி இறக்கி அழிச்சு விடும். ஆண்டவர் சொல்றார், பாவிகளை ரட்சிக்கவே நான் வந்தேன், நீங்கள் என்ன ஆவியுடையவர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்ப சில நடவடிக்கைகளை கொஞ்சம் பார்த்து ருசிச்சு ஒரு குறிப்பெடுத்து பேப்பர் வச்சு நீங்க எழுதிப்பாரு. எத்தனை நாடுகள், எத்தனை பட்டணங்கள், எத்தனை தீவுகள், எத்தனை பேரை பற்றி சொல்லி இருக்கின்ற வாக்கு எழுதிப்பாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த பேதுரு குறித்து பார்த்தா ஆண்டவர் பேதுரு சொல்றான், இது எங்க போனாலும் உண்மை பின்பிட்டு வருவேன் அப்படி சொல்றேன். ஆண்டவத்தோட செவல் ரெண்டு தரம் கூடுறதுக்கு மூன்று தரம் மரத்தளிப்பார். ஆண்ட சொல்லிருக்கார், ஒரு பெண் மறுதளித்தா சத்தியம் பண்ணதா. யூதா செய்த விட மோசமான காரியங்களே பேதுரு செய்தான். அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ண சொன்ன ஆண்ட சொல்ல ஒன்றில் சத்தியம் பண்ணவனான். அவன் சபித்தான், சத்தியம் பண்ணனான், எனக்கு தெரியாது. அதே பேதுரு பரிசுத்த ஆவியானவர் நிரம்புதல் வந்த போது, பரிசுத்த ஆவியான 120 பேர் கூடியிருந்த போது, பரிசுத்த ஆவியான இறங்கின போது 11 பேரோடும் கூட விளம்பினு அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் 11 பேரும் நின்று ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதுக்கு நான் சாட்சி, நாங்கள் சாட்சி. ஒரு பெண்ணுக்கு முன்னால மறுதளித்த அதே பேதுரு எப்படி இந்த காரியம் வந்து. அது மாத்திரம் இல்ல, முதல் நாள் ஜாக்கோபை தலையை வெட்டியாச்சு, அடுத்த நாள் பேதுருவை பிடிச்சு போய் சிறையில் அடைச்சாச்சு, விலங்கு போட்டு அங்க காவல்காரர் நிற்கிறார், 4 நாள் காவல்காரர் அப்படி நிற்கிறார் வழியில் எல்லாம் போக கூடாதான் காப்பியன். அடுத்த நாள் விடிஞ்சா ஜாக்கோக்கு நடந்த அதே காரியம் தலைவெட்டுதான் இவர் இருக்கு. ஆனா அவர் நல்ல நித்திர, நாளைக்கு தலைவெட்ட போகுது, நாளைக்கு சாகப்படுறோம்னு சொன்னா நீங்க நித்திர வருமா உங்களுக்கு அடுத்தன வராது. அங்க அரட்ட வர்ற வேணா, இங்க விரட்ட வேணா, இவர் இவ்வளவு தருவனும் வெளி சேரத்துல இருக்கணும், அது அப்படி நித்திரியே வராது. என்ன பயம்? ஆனா இவர் பேசுற என்ன, ஏன் பேசுற அப்படி நித்திர வர்ற? ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீ பேதுருவா இருக்கிறாய், உண்மையில் என் சபையை கட்டவே. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் இன்னொரு ஜோவான சொல்லுது, ஜோவான சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கார், நீ இப்போது இருக்கும் போது நீ அறையை கட்டிக்கொள்ளுவாய், நீ வயது சென்ற போது நீ கையில உயர்த்துவாய், ஒவ்வொருவன் உன் அறையை கட்டுவான். அப்ப ஆண்டவர் சொல்லிருக்கா, நீ வயது சென்றால் மணிப்பா என்று சொல்லியிருக்க. அப்ப அவனுக்கு நம்பிக்கை இருந்தது, ஆண்டவர் இவ்வளவு சொல்லி இருக்கிறான்னு சொல்லி அவன் நிம்மதியை நித்திர கொள்றான். அடுத்த நாள் இப்படி தலை வெட்டுப்பட போது இவர் நித்திர கொள்றான். எப்படி இந்த துணை வந்தது, எப்படி இந்த காரியம் அவனுக்கு வந்தது? அது பரிசுத்த ஆவியானவர் இறங்குதன் நிமித்தம். அப்ப சில நடவடிக்கை பெண்டிகோஸ் நாளை அவர்கள் காத்திருந்த போது, அப்ப சில 2 அதிகாரத்திலே நடந்த காரியத்தின் நிமித்தம் அங்கே என்ன நடந்தது? அவன் பெலசாலியாய், தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாய், 3000 பேர், 5000 பேர் ரட்சிக்க, அநேகருக்கு அற்புதங்கள், அதிசயங்கள், சப்பிராணிகள் நடக்க அநேக காரியங்களை செய்தான். அவன் நிழல் பட்டு அநேக சோசம் அடைந்தார்கள். காரணம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் சொல்லப்பட்டது. இது ஒரே ஒரு காரணம், பரிசுத்த ஆவியானவரை நிறைவு அபிஷேக பலம். சொன்னால் ஜோவேல் சீக்கிரம் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், 2 அதிகாரம் இன்னும் நிறைவேறப்படவில்லை. 28-29 நடந்திருக்கு.
அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தியலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் 30 சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன்.
என் ஆவியை எல்லாருமே ஆவியை ஊற்றுவேன். இதுதான் அவர் சொன்னதுக்கு மற்ற பின்வசனம் 32 வசனம் இன்னும் நிறைவேறப்படவில்லை. அவை ஆண்டவர் சொன்ன இதே ஆவியானவர் ஜோவேலுக்கு சொன்ன அதே காரியத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 ஒரு காரியம் சம்பவிக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 2 பாருங்க, முதல் அவசரத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பெந்திக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எத்தனை பேர்? எல்லாரும். அவர்கள் 120 பேர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு எல்லாரும் தேவசமத்திலே வந்திருந்தார்கள். ஆனால் வந்திருந்த போது அங்க என்ன நடந்தது? 4
அவர்கள் எல்லோரும் பரிசுத்தவான்.
அவர்கள்
எல்லோரும்
ஒரு ஆளா? ரெண்டு பேரா? அதுக்காக சீசர் மட்டுமா? அல்ல மரியாள் மட்டுமா? யாரு? எல்லாரும் கூடி ஒருமனப்பட்டு ஒன்று கூடி இருந்த போது இங்க என்ன நடக்குது? அவர்கள் எல்லாரும்
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே ஒவ்வொரு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள்.
ஒவ்வொரு பாஷைகளை, ஒருவருக்கும் ஒருவர் புரியாத பாஷைகளை அவர்கள் பேச தொடங்கினார்கள். சரி, அந்த பாஷை நிமித்தம் என்னத்தை பேசினார்கள்? 11 அந்த பாஷை நிமித்தம் என்னத்தை பேசினார்கள்?
கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம் என்றார்கள்.
என்னத்தை
கேட்கிறோமே?
தேவனுடைய மகத்துவங்களை. பரிசுத்தாவியானவர் அங்க வந்து இறங்கின போது அவர்கள் எல்லாரும் ஒரு எல்லாரும் ஒவ்வொரு பாஷைகளை 120 பேரும் பேசினார்கள். பேசினது மாத்திரம் இல்ல, அவர்கள் தங்கள் மொழிகளிலே பேசுகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய மகத்துவங்களை பேசுவதை குறித்து நாங்கள் கேட்கிறோமே வரி கொண்டிருக்கார் என்று சொல்லத்தக்கதா அவர்கள் பேசுகிறார்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையிலே முக்கியம், அதே போல அந்நிய பாஷையும் எங்கள் வாழ்க்கையிலே முக்கியம். அந்நிய பாஷையிலும் நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். பரிசுத்தாவை நிறைவேற்று மிக பெரிதான ஒரு அடையாளம் அந்நிய பாஷை. இதை குறித்து இன்றைக்கு அநேக பிறட்டலான புரட்டலான காரியங்கள் நடைபெறுது. அதே பரிசுத்தாவினர் வந்து போதித்த அதே போதவர் பரிசுத்தாவுக்கு எதிராக போதித்தே நான் இப்ப கேள்விப்படுறேன். தயவு செய்து இதுகளை நம்பாதிருங்க. இவர் இல்லாட்டி உங்களால் எதுவுமே செல்ல முடியாது. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு மேகம் எப்படியா இருந்ததோ வனாந்தரத்தில் அக்னி சிம்மமாய் மேகஸ்தமாய் இருந்ததோ, அதுபோல இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தாவியான வேண்டும். என்னுடைய ஆலயம் இது இருக்கிறது, தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. தேவனுடைய மகிமை என் வாழ்க்கையிலே வேண்டும். அந்த பரிசுத்தாவியானவர் அபிஷேகம் என் வாழ்க்கையில வேண்டும். அந்த நிறைவு வேண்டும். அது ஒவ்வொரு நாளும் வேண்டும். எந்த நாளும் எப்போதும் வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலும் வேண்டும், மதியத்திலே வேண்டும், மாலையிலே வேண்டும், இரவிலே வேண்டும், எந்த நேரத்திலும் தேவனுடைய அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும். நாம் பரிசுத்தமாய் தேவனுக்கு மகிமையாய் வாழ வேண்டும் என்றா, நான் தேவனுடைய ஆலயமாய் வாழ வேண்டாம், இந்த பரிசுத்தாவியான அபிஷேகம் எங்கள் வாழ்க்கையிலே வேண்டும். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளவன், பாகமுள்ளவே தண்ணீரை ஊட்டுகிற தேவன். ஆகவே கடைசியாக ஒளிமின்றி ஒரு வசனத்தை வாசித்து அந்த அபிஷேக வல்லமைக்கு தேவனுடைய காரியத்தை நாங்கள் கேட்க போறோம். அவர்தான் நிரப்புறார். என்னில் ஒன்றும் இல்லை, நான் ஜீரோ. தேவன் தான் நிரப்ப. நீங்கள் இவ்வளவு வாஞ்ச விருப்பமாக கேட்கிறோம், தேவன் நிச்சயம். அன்றைக்கு ஆலயத்திலே மேகம் ஆசாரியர்கள் நிற்கக்கூடாது இருந்தது போல இன்றைக்கும் தேவன் அப்படியாய் உங்களை நிரப்புவார். ஆகாய்தீகசின் புத்தகம் 2 இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம், இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம், 1990 பக்கம்,
சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்ப பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
யார் சொல்லுகிறார்? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தர் வருவார், இந்த ஆலயத்தின் மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அங்க பழைய ஏற்பாடுகளை பார்க்கும் போது மேகம் அவர்களுக்கு வனாந்தரத்திலே அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் அந்த பரிசுத்தாவியனரை குறித்து, அந்த மேகத்தை குறித்து அவள் நோக்கமாக இருந்தார்கள். இன்றைக்கு நாமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவனுடைய மகிமையில் நிறையப்பட வேண்டும், அவருடைய அபிஷேக வல்லமையில் நிறையப்பட வேண்டும், தேவ ஆவியானவர் எங்களை ஊற்றப்பட வேண்டும் என்று தாக்கம் உள்ளவர் மேல் அவர் ஊற்றுகிற தேவன், அந்த நிறைவு எங்களுக்கு வேண்டும். அந்நிய பாஷையிலே நாங்கள் தேவனை ஆராதித்து துதிக்க போறோம், பரிசுத்தாவின் நிறைந்து அந்நிய பாஷையிலே நாங்கள் துதித்து ஆராய்வேன்னு சொன்னார். பரிசுத்தாவின் வந்து இறங்கின போது எல்லாருமேலும் வந்து இறங்கினார், அங்கே தேவ மகத்துவங்களை அவர்கள் பேசினார், பல பல பாஷைகளை பேசினார், தேவ மகத்துவங்களை பேசினார்கள். அந்த ஆவியானவர், அந்த ஆவியானவர் வர வேண்டும், அந்த ஆவியானவர் எங்களில் வர வேண்டும் என்று எல்லாருமே தேவசோமத்தில் கரங்களை உயர்த்தி தேவசோமத்தில் கேட்போம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்களில் வேண்டுமானவர், எல்லாரும் 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 தேவசோமத்தில் கேட்போம், அநிறை வேண்டுமானவரே, நான் உங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறேன், நான் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறேன், ஆண்டவரே உங்களை மகிழ்ப்பட வேண்டுமானவரே, சாட்சியாய் வாழ வேண்டுமானவரே, ஆலயத்தை கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவுளிலே ஆண்டவரே தேவன் அபிஷேகித்த ஆனால் அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது பொல்லாத ஆவி ஆண்டவர் விட்டார் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே அப்படியான காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு பரிசுத்தாவை நிறைவு வேண்டுமானவரே, இந்த பூமியிலே பாவத்தை மேற்கொண்டு வாழத்தக்கதாய், ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழத்தக்கதாய், ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழத்தக்கதாய், ஆண்டவரே அந்த ஆவியின் வல்லமை வேண்டும் ஆண்டவரே, அபிஷேகத்தின் வல்லமை வேண்டும் ஆண்டவரே, கீழ்ப்படுதலை நீ விரும்புகிறீர்கள் ஆண்டவரே, எனக்காய் கீழ்ப்படிந்த போது ஆண்டவரே கீழ்ப்படிந்து செய்யும் போது ஆண்டவரே கத்த அவருக்கு இதயத்துக்கு விருப்பமான
அந்த பாசிலே துதிக்க வேண்டும், அந்த அந்நிய பாசிலே துதிக்க வேண்டும், அந்த அந்நிய பாசிலே